லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பால் சுவை. தடம் தந்த தகைமை இன்னும் புரியவில்லையா? இயேசு தன் சீடர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இன்று நாமும் பல்வேறு சடங்குகள், கலாச்சாரங்கள், மரபுகள், மூட பழக்கங்கள் என்பவற்றுள் ஊறிக் கிடக்கின்றோம். இதனால் உண்மையான இயேசு இன்னும் புரியப்படவில்லை என்பதே உண்மை. அவர் நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டால் நாம் வாழும் இடமே இறையாட்சி தளம். புரிதலுக்கு தேவை அறிவல்ல, இதயம். இறைவா, உம்மை புரிய புரிய புதிய புதிய அனுபவங்கள் என்னுள் பிறப்பெடுக்கின்றன. அந்த புரிதலில் பின்வாங்காமல் வாழும் வரம் தாரும். பல் சுவை. இவ்வார புனிதர்கள் திருமுழுக்கு யோவான், பேதுரு மற்றும் பவுல். அன்பு நெஞ்சங்களே, இவ்வாரம் இறை வல்லுநர்கள் அலெக்சாந்திரியாவின் சிரில் மற்றும் இரேனியூஸ் உட்பட புனித திருமுழுக்கு யோவான், புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் விழாக்களை சிறப்பிக்கின்றோம். ஜூன் 24 அன்று திரு அவையில் சிறப்பிக்கப்படும் புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழா குறித்தும், பெரும் புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் விழா குறித்தும் இன்றைய நம் ஒலிபரப்பில் நோக்குவோம். முதலில் யோவானின் பிறப்பு விழா குறித்து மறையுரை வழங்குகின்றார் அருள்பணி ஜேம்ஸ்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது தாய் திருச்சபையானது புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்ம திருச்சபையில் 3 பேருடைய விழாவை, பிறப்பு விழாவை நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். அதில் 2 பேருக்கு அதிகமாகவே நம்ம நாட்டில் கொண்டாடுறது உண்டு. கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்துமஸ் விழா என்று கொண்டாடுகிறோம். அதற்கு அதிகமான தயாரிப்பு. அடுத்து அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம், வேளாங்கண்ணி மாத திருவிழான்னு சொல்லி அந்த நாளில் நம்ம கொண்டாடுகிறோம். அடுத்ததாக பார்க்கிற போது திருமுழுக்கு யோவானுடைய இந்த பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த 3 பிறப்புகளிலுமே ஆண்டவருடைய வழக்கை செயலாற்றிருக்கிறது, ஆண்டவருடைய அருட்கரம் இந்த பிறப்பில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஆண்டவருடைய அருட்கரம் இந்த பிறப்பில் இருந்திருக்கிறது என்று பார்க்கிற போது, இந்த குழந்தையினுடைய தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவானுடைய தன்மையை, அவங்களுடைய பெற்றோருக்கு முதிர்ச்சியிலே இவர் பிறக்கின்ற குழந்தையாக, அருளப்படுகிற குழந்தையாகத்தான் சொல்ல வேண்டும். முதிய வயதிலே அவருடைய பெற்றோருக்கு இவர் அருளப்படுகிறார். என்ன அருள், எப்படி அருளப்படுகிறார் என்று பார்க்கிற போது, இவருடைய தந்தை ஆலயத்திலே பணியாற்றுகிற குரு. அந்த ஆலயத்திலே பணியாற்றுகிற குருக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் குருக்கள் திருப்பலி வைப்பது போல அல்ல, இவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு தான் டேர்ன் வரும். அந்த அவர்களுடைய சுழற்சி முறை வருகிற போது, அந்த நாளில் அவர்கள் பழி ஒப்பு கொடுப்பார்கள், தூயகத்துக்குள் சென்று அவர்கள் தூபம் காட்டுவார்கள். தூயகத்தில் இருக்கிற கடவுளுடைய அருளை பெற்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய பணி. அப்படியாக இவருடைய நாள் வந்தது. இவருடைய நாள் வருகிற போது இவருடைய மனசுல நிறைய இயக்கங்கள் இருக்கும். ஒரு இயக்கம் இவருடைய தந்தைக்கு இருந்திருக்குது, சக்கரியாவுக்கு. சக்கரியாவுக்கு அந்த இயக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர் பலிபீடத்திற்கு போகும்போது, தூயகத்துக்கு போகும்போது, இன்றைக்காவது நான் இந்த தூயகத்தில் நுழைகிற போது ஆண்டவருடைய அருளை கண்டடைய மாட்டேனா, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க மாட்டானா என்று லாங் அவைட்டிங் சொல்லுவாங்க, நீண்ட நாட்கள் காத்திருக்கிற ஒரு தந்தையாக அவரை விவிலியம் காட்டும். அப்படியேத்தான் அவருடைய மனைவி எலிசபெத்தையும் காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை இந்த தம்பதியினருக்கு அருளுகிறார், கொடுக்கிறார், கொடையாக கொடுக்கிறார். என்ன கொடை அப்படின்னு பார்க்கும்போது, அது கூட ஒரு வேடிக்கையா இருக்கு பாருங்களேன். தூயகத்துக்குள் இவர் தூபமிட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை அவரோடு பேசுகிறது. ஆண்டவருடைய வல்லமை பேசுகிற போது இவர் சந்தேக கண்ணோடு அந்த வல்லமை எதிர்நோக்குகிறார். அதனால் ஆண்டவர் நல்ல ஒரு விளையாட்டு, திருவிளையாடல் கூட நம்ம சொல்லலாம். என்ன விளையாட்டு விளையாடுறார்? அவருடைய அவரே ஊமையாக்கிறார், அவருடைய நாவை கட்டி போட்டுறார் பேசாம. அந்த குழந்தையை மீண்டும் அவனுக்கு திருமுழுக்கு யோவான், யோவான் என்று பெயரிடப்படுகிற போதுதான் நான் கட்ட விழுந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அருளப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த திருமுழுக்கு யோவான். இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்பது, தாயினுடைய கருவில் இருக்கிற போதே, சிசுவாக இருக்கிற போதே, அவருடைய தாய் கருவில் இருக்கும் போது அவரையும் கண்டு கொண்டவர். ஆனா இந்த குழந்தை பாருங்க, தாயினுடைய கருவில் அது இருக்குது. இன்னொரு தாய் வருகிறார், அவள் யாருன்னு பார்த்தா ஆண்டவருடைய தாய். ஆண்டவரை கருவில் சுமந்து வந்துகிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை கருவில் சுமந்து வந்துகிட்டு இருக்கிறா. அந்த கருவில் சிசுவாக இருக்கிற போதே ஆண்டவருடைய தாயையும், அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கிற ஆண்டவரையும் உணர்ந்து இந்த குழந்தை என்ன பண்ணுது, தாயினுடைய கருவில் இருக்கிற போதே பேருவகையால் தொழுறான். பார்த்துக்கங்க எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவனுக்கு. ஆக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது, இந்த உலகிற்கெல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு போல, உலகிற்கெல்லாம் நற்செய்தியை கொண்டு வந்ததில்ல, மகிழ்ச்சியை கொண்டு வந்ததில்ல, அதுபோல இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது நமக்கெல்லாம் இரண்டு காரியங்களை சொல்லிக் கொடுக்குது அப்படி நான் பார்க்கிறேன். ஒன்று வந்து தாழ்ச்சியை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ரெண்டாவது நன்றியோடு வாழணும்னு சொல்லிக் கொடுக்குது அப்படி நான் நினைக்கிறேன். அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம்ல, ஏன் அப்படி அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம், அப்படி என்ன அவர் சாதனை செஞ்சிட்டாரு, அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரு அப்படி நம்ம கேள்வியெல்லாம் வரும். அவர் என்ன சாதனை செஞ்சிருக்கிறார் தெரியுமா? கடவுளால் அருளப்பட்டவன் நான் என்று சாட்சி பகிர்ந்திருக்கிறார். கடவுளுடைய தன்மையை நம்ம உங்களுக்கும் என கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய தன்மையே கீழ்ப்படிதல் தான். கடவுளாக இருந்தவர் மனிதனாக தன்னை கீழ்ப்படுத்தி, தன்னுடைய கீழ்ப்படிதலால் இந்த உலகிற்கு தன்னை நிலைநிறுத்தியவர். அதனாலதான் இந்த நாளில் கூட ஆண்டவரை நம்ம போற்றி புகழ்கிறோம். நீங்களும் நாளும் அதே ஒபீடியன்ஸ்ல, அதே கீழ்ப்படிதலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாள் நம்ம அழைக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி முள்ளம், கிராட்டிடியூட். அவர் உள்ள வயிற்றுல இருக்கும் போதே, கருவில் இருக்கிற போதே மகிழ்ச்சியாக துள்ளினார். கிராட்டிடியூட், ஆ கடவுளை நான் பார்த்துட்டேன், கடவுளுக்கு நான் சேவகம் செய்ய போறேன், கடவுளுக்கான வழியை நான் ஆயத்தம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றியோட சொல்லி தன்னுடைய தாயோடு இணைந்து துள்றத நான் பார்க்கிறோம். எப்படி நம்ம தாழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு அவருடைய மகிழ்ச்சி சொல்லுதோ, அவருடைய பணிவாழ்வு எப்படி நம்ம கிராட்டிடியூட், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. அதனாலதான் இயேசுனுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர் இயேசுவின் வழியை ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையில நம்பிக்கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய வல்லமையை உங்களுக்கும் என கொடுக்க ஜெபிப்போம். ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே, தாய் திருச்சபையின் முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே, இயேசுவின் பெயரினால் புதுமை செய்த புனிதரே, இன்னல்கள் துளைக்கும் மனம் உடைபடாத பாறையே, இயேசுவின் அன்பினில் இணைந்திருந்த மகிமையே, கிறிஸ்தவம் காக்கும் பெரும் தூணான தூதரே, தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டீரே, உம் தலைவர் போல மாட்சியாய் உயர்
அதற்கு திரு அவையின் மிக பெரும் தூண்களான புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் விழா குறித்து நமக்கு இப்போது மறைவுரை வழங்குபவர் அருள்பணி ஆல்பர்ட்.
இந்த நாளினுடைய பெருமை மிகுந்த அந்த திருவிழா நாயகர்கள் பேதுரு பவுல். இன்னைக்கு ரெண்டு பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேருடைய இண்டிவிஜுவல் அடையாளத்தை பார்க்கறதில்ல. இந்த ரெண்டு தலைவர்களையும் நம்ம வைத்து பார்க்கிற போது கண்ணை மூடி நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியக்கூடியது எதுனா மிகப்பெரிய ஒரு திரு அவையினுடைய ஒரு அடையாளம். இதுதான் நமக்கு ஒரு பெருமை, இதுதான் ஒரு மகிழ்ச்சி கூட. இந்த திரு அவையில் நான் நிற்கிறேனே அப்படின்னு பார்க்கிற போது நான் மகிழ்கிறேன். அதனால தான் நம்ம வேதத்தினுடைய பக்கங்களை திருப்பி பார்க்கிறோம், இதை மீண்டும் மீண்டும் அசை போடுகிறோம். நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போயிடுறதில்லை. அப்போ எனக்குரிய பங்கு என்ன என்பதை சிந்திக்க அழைக்கிற ஒரு விழாவாக இந்த விழா இருக்கிறது. இன்னைக்கு இந்த பாரம்பரியம் காட்டுகிற ஒரு சில அடையாளங்களை நம்ம பிடித்து கொண்டு நம்ம உண்மையை விளங்கி கொள்ளாமல் நிற்பது நமக்கு நாமே ஒரு தீமையை வருவிக்கிற அடையாளமாய் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கிக் கொள்கிறான். அப்ப யார் இழந்திருக்கிறா? இந்தோ ஆண்டவருடைய தூதர்கள், திரு தூதர்கள், ஆண்டவருடைய உடன் உழைப்பாளர்கள் செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த தரவுகள் எல்லாம் எங்க இருக்க முடியும்? அதுதான் பாரம்பரியத்தினுடைய ஆழம். அங்கே தோண்டும் போது அங்கே ஒரு முடிவில்லாத ஒரு சாட்சியங்களை நம்ம பார்க்க, முடிவில்லாத சாட்சியம். அதெல்லாம் எங்க ஆரம்பித்திருக்கிறதுன்னா இந்த தலைமையில் ஆரம்பித்திருக்கிற பேதுரு என்கிற அந்த அடையாளம், பவுல் என்கிற இந்த அடையாளத்தில். அதனாலதான் சொல்கிறோம் திருப்பாடல் 127 ஒன்றின்படியாக, ஆண்டவர் இந்த வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாய் போயிருக்கும். யார் இந்த பேதுரு? பேதுருவை பத்தி உங்களுக்கு தெரியும், மீண்டும் அதை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். யார் இந்த பேதுரு? மத்தேயு 10:33 மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரராய் மாறியவர் இந்த பேதுரு அடிகளார். அவர் முற்றிலுமாக தன்னுடைய நிலையை நினைத்து வருந்தியவராக நின்று கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சு நினைச்சு அழுது அவர் வேதனைப்பட்டிருக்கு. ஆகவே தான் சொல்கிறோம், இது கடவுளுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட காரியம். அதனாலதான் இன்று வரை போராட்டங்களுக்கு மத்தியில, இழப்புகளுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில இந்த திரு அவை கடந்து சென்று கொண்டிருக்கிற. கடல் கடந்து நீ சென்றாலும், தீ நடுவே நடந்து போனாலும் இந்த திரு அவை கடல் கடந்துதான் போயிட்டு இருக்குது. நீங்க பார்க்கிறபடியாக அழைக்கப்பட்டிருக்கிற குருக்களோ ஆயர்களோ அல்லது வழி நடத்தக்கூடிய பெரியவர்களோ எல்லாம் 100% சொல்லவே முடியாது. பாவிகள், வேதனைக்குரியவர்கள், பலவீனர்கள், அவங்களை வைத்துத்தான் ஆண்டவர் பெரிய அடையாளமா இருக்கிறார். ஏன்னா அவர் ஆரம்பிச்சிருக்கிற ஆரம்பமே பலவீனர்களை வைத்துத்தான். பேதுரு அடிகளார் வந்து பலமானவர் இல்லை, விசுவாசத்தில் அப்படி நின்னவர் இல்லை, சொல்லிட்டு கீழே விழுந்தவர், ஆனால் மனமாற்றம் அடைந்தவர். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை அவரிலே நிறைவடைந்திருக்கிறது. மத்தேயு 16:18 இயேசு சுவாமி சொன்ன வார்த்தை, நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. ஆண்டவருடைய வார்த்தை பொய்யானது அல்ல. இன்றைக்கும் ஆண்டவருடைய அந்த திரு அவை பாதாளத்தினுடைய வாயில்கள் வெற்றி கொள்ள முடியாதபடிக்கு அதனுடைய நிலைகள் அழுத்தமானதாக அது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த உருவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யார் இந்த பவுல் அடியார்? பவுல் அடியாருடைய அந்த அடையாளத்திற்குள்ளே போவோம். திருத்தூதர் பணி 26:9-10 இறைவசனங்களை பார்க்கிறோம். அவரே சொல்றார், பவுல் அடியாரே சொல்றார், நான் சவுலாக இருந்த போது நானும் கூட நாசரேத்து இயேசுவுக்கு எதிராக பல செயல்களை செய்ய வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தேன். பாருங்க, யாருக்கு எதிராக? இயேசுவுக்கு எதிராக, டைரக்ட் அப்போசிஷன் டு கிரைஸ்ட். அவர் சொல்றாரு, இதைத்தான் நான் எருசலேமில் செய்தேன், இறைமக்கள் பலரை சிறையில் அடைக்க தலைமை குருக்களிடம் அதிகாரம் பெற்றேன், அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க நானும் என் இசைவை தெரிவித்தேன், கடவுளை பழித்துரைக்க அவர்களை பலமுறை நான் கட்டாயப்படுத்தினேன், தொழுகை கூடங்களில் அவர்களை தண்டனைக்கு ஆளாக்கினேன், மேலும் நான் வெளியே உள்ள நகரங்களுக்கும் சென்று அங்குள்ளோர் மீதும் வெகுண்டெழுந்து அவர்களை துன்புறுத்தினேன். இந்நோக்கத்துடன் நான் தலைமை குருக்களிடம் அதிகாரமும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு போனேன். பாருங்க, அப்பதான் அவருடைய அந்த மாற்றத்தை குறித்து பேசும்போது இந்த டிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டு தான் அவர் எப்படி ஆண்டவரால் தொடப்பட்டார் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ இயேசு சுவாமி யாரை தெரிந்தெடுக்கிறார்? இப்படிப்பட்ட திருச்சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த, உண்மையை அறிய முடியாத நிலையில் இருந்த ஒரு பலவீனரை. இந்த இரண்டு தூண்களை வைத்து தான் கடவுள் என்ன செய்யறாரு? மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இந்த திரு அவையை அழகுற அமைத்திருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். எப்படி பேதுரு இறந்தார்னு உங்களுக்கு தெரியும். அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைய போனாங்க. அவர் தலைகீழாக என்னை அறையுங்க, என் மாஸ்டர் இயேசுவை போல, என் ஆண்டவர் இயேசுவை போல என்னை அறையறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தலைகீழாக அறையப்பட்டார். அவர் வந்து ஒரு யூதராக இருந்ததுனால ரோமியர்கள் அப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தாங்க. பவுலடியார் எப்படி இறந்து போனார், அவர் ரோமை குடிமகன், அதனால் அவரை சிலுவையில் அறைய முடியல. ரோமை சட்டத்தின்படியாக நீரோங்கிற மனுஷன் 67வது அந்த ஆண்டில் தான் இதெல்லாம் செய்கிறான். அந்த நீரோ ரெண்டு பேரையும் அவனுடைய காலத்தில் தான் கொண்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல தான் செத்தாங்க, வெவ்வேறு நாட்களில் தான் செத்தாங்க. பவுலடியாரை வந்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சு, ரோமைக்கு வெளியே கொண்டு போய் வச்சு தலையை வெட்டி கொண்டு போட்டாங்க. இன்றைக்கி நாமெல்லாம் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வரும்போது எங்கே என் கடவுள், கடவுள் எங்கே இருக்கிறார், இன்றைக்கி கேள்விகளை கேட்பது சுலபம், ஆனால் அந்த நம்பிக்கைக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்களேன். இதைத்தான் இவர்கள் கடந்து சென்றிருக்கிறாங்க. அவங்க உலகத்தில் எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை கடந்து சென்றார்கள். லூக்கா 17:33 சொல்லப்பட்டதை அவர்கள் வாழ்வாக்கி காட்டினவர்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். இன்றைக்கு ராயப்பரும் பவுலடியாரும் தங்கள் உயிரை இழக்க துணிந்தவர்கள். யாருக்காக? கடவுளுடைய மாட்சிக்காக, மேன்மைக்காக, இறையரசினுடைய அந்த அடித்தளத்திற்காக. இன்றைக்கு இந்த தளத்திலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டு ஒரு விதமான பக்தி மார்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் ரத்தம் சிந்திதானே இந்த திருவையை கட்டி எழுப்பினார்கள். இயேசு காண விரும்பிய இறையாட்சியை இவர்கள் இழந்துதானே கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். இந்த இலத்தலின் மீது நின்று கொண்டு இன்றைக்கு ஒரு சமூகம் ஒரு பக்தி மார்க்கமாக ஆலயத்திற்கு போயிட்டு வந்துட்டா நமக்கு எல்லாம் நடந்துடும், நன்மையை வாங்கிட்டோம்னா எனக்கு எல்லாமே சரியாயிடணும், என்னுடைய நோய் போயிடணும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்துடணும் என்கிற ஒரு மனபாவம் என்பது கிறிஸ்தவத்திற்கு எதிரான மனபாவமாக நான் பார்க்கிறேன். நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற எண்ணம் தவறல்ல, மாறாக ஆண்டவருக்காக நான் மரிக்க வேண்டும், ஆண்டவருக்காக நான் இழக்க வேண்டும் என்கிற சிந்தனை குறைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். துன்பம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேதனையினுடைய அடையாளம் என்றெல்லாம் பார்க்கிற அந்த மனோபாவத்தை நாம் மாற்றிவிட்டு, இதோ இந்த துன்பங்கள் வழியாக கடவுளுக்கு நாம் மேன்மையை கொடுக்க முடியும், இந்த திருச்சபையை என் சார்பாக கட்ட முடியும் என்று யார் ஒருவர் நினைத்து செயல்படுகிறாரோ அவர்களும் பேதுருவினுடைய பவுலடியாருடைய அந்த வழித்தோன்றல்களாகவே நின்று கொண்டிருப்பார்கள். இந்த சிந்தனையை உள்தாங்கி இதோ நீங்களும் சிந்தித்து பாருங்கள், நானும் சிந்தித்து பார்க்கிறேன், நாம் எந்த தளத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சிந்தியுங்க, உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் பெலன் தருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
வார புனிதர்கள் என்ற ஞாயிறு பல் சுவையில் புனிதர்கள் திருமுழுக்கு யோவான், பேதுரு, பவுல் ஆகியோர் குறித்த மறைவுரைகளுக்கு செய்மடுத்தீர்கள். இத்துடன் உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி கூறி விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. வணக்கம்.